إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلوات الله وسلامه على آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. அகிலத்தை படைத்து அவற்றை அழகான முறையிலே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அணித்து முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறுதியானவரும் எமது தலைவருமான அஹ்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அவர்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், தியாமனால் வரை பின்பற்றுகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மஃக்ஃபிரத்தும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லம் ஒன்று கூறியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் தனித்தவன், மகா வல்லமையும் சக்தியும் கொண்டவன், நாடியதை செய்கின்ற ஆற்றலுடையவன், அவன் நாடியதை நாடிய நேரத்தில் நாடிய விதத்தில் செய்வதற்கும் சாதிப்பதற்கும் உரிய அதிகாரமும் வல்லமையும் படைத்தவன். அவன் செய்கின்றவற்றை யாரும் அவனிடத்தில் தட்டி கேட்க முடியாது. அவன் எல்லோரையும் தட்டி கேட்பான், எல்லோரிடமும் விசாரணை செய்வான். அப்படியான மகா வல்லமையும் சக்தியும் கொண்ட ரப்புல் ஆலமீனை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு நல்ல தருணத்திலே உங்களுடன் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வது பரிமாறிக்கொள்வது பொருத்தம் என கருதுகிறேன். அல்லாஹு தஆலா எமக்கு ஒரு சிறந்த மார்க்கத்தை தந்திருக்கிறார். தீனுல் இஸ்லாம் வெறும் கொள்கை கோட்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் மாத்திரம் போதிக்குகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளுக்கும் எல்லா நிலைகளிலும் அவனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை வழங்குகின்ற மார்க்கமே இஸ்லாம். மனிதனுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற எல்லா நிலைகளிலும் அவனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை வழங்குகின்றது இஸ்லாம். ஒரு வாலிபனுடைய வாலிபத்தோடு அவன் இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டால் அந்த இஸ்லாம் அவனது வாலிபத்தை எப்படி சுவர்க்கத்தின் செல்வமாக மாற்றி உலகத்தில் கண்ணியத்துக்கு காரணமாக ஆக்கிக் கொள்வதென்பதற்குரிய அழகான வழிகாட்டல்களை வழங்குகின்றது இஸ்லாம். ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திலே இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டால் அந்த வியாபாரத்தின் மூலம் இறைவனை நெருங்குவது எப்படி, அந்த வியாபாரத்தை சுவர்க்கத்தை சம்பாதிப்பதற்குரிய காரணமாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்பதற்குரிய அழகான வழிகாட்டல்களை வழங்குகின்றது இஸ்லாம். ஒரு ஏழை தன்னுடைய ஏழ்மையிலே இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டால் அந்த ஏழ்மையில் இருந்து கொண்டு சுவர்க்கம் செல்வதற்கான முன்மாதிரியான அழகான வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்குகின்றது. அந்த வகையிலே அனைத்து அம்சங்களையும் அனைத்து விடயங்களையும் பூர்த்தியான இஸ்லாம் மார்க்கத்தை இரண்டு அம்சங்களாக இரண்டு பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, அல்லாஹு தஆலாவுக்கும் அடியார்களுக்கும் இடைப்பட்ட உறவோடு தொடர்போடு சம்பந்தப்பட்டவைகள், நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகையோ நோன்போ குர்ஆன் ஓதுவதோ விக்கிர் செய்வதோ பாவங்களை விடுவதோ தவிர்க்க வேண்டிய செய்ய வேண்டிய விடயங்கள் எமக்கும் எம்மை படைத்தவனுக்கும் மத்தியில் உள்ள உறவோடு தொடர்போடு சம்பந்தப்பட்டவைகள். இரண்டாவது அம்சம் அடியார்களுக்கு மத்தியில் உள்ள உறவோடு சம்பந்தப்பட்டவைகள். நாம் யாரோடு வாழுகிறோம்? மாறுபட்ட வேறுபட்ட சுபாவங்கள் உள்ளவர்களோடு நாங்கள் வாழுகிறோம். நமது மனைவியாக இருக்கட்டும், நமது குழந்தைகளாக இருக்கட்டும், நமது உறவினர்கள் நண்பர்களாக இருக்கட்டும், நாம் அனைவர்களும் மாறுபட்ட வேறுபட்ட சுபாவங்கள் தன்மைகள் உள்ளவர்களே. எனவே அது கணவன் மனைவியுடைய உறவாக இருந்தாலும் சரி, சகப்பன் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளாக இருந்தாலும் சரி, இப்படி நாம் யார் யாரோடெல்லாம் சம்பந்தப்படுகிறோமோ தொடர்பு படுகிறோமோ இந்த அனைத்து விடயங்களையும் படைத்தவன் விரும்பக்கூடிய விதத்திலே அவன் சொல்லக்கூடிய விதத்திலே மாற்றிக்கொள்ள இஸ்லாம் நமக்கு அழகான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே அடியார்களுடைய உறவோடு தொடர்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும். கடன் என்ற மூன்று எழுத்துக்களை கொண்ட இந்த ஒரு சின்ன விடயம், ஆனால் இஸ்லாம் இதை எவ்வளவு தூரத்திற்கு வழிகாட்டுகின்றது, இந்த ஒரு சின்ன விடயத்திற்கு இஸ்லாம் எப்படியான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய செயல்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் கடன் கொடுப்பவர் கடன் வாங்குபவர் இரண்டு பேர்களுக்கும் உரிய வழிகாட்டல்களை கொடுக்கின்றது. ஒரு சை ஒரு பக்கத்தை மாத்திரம் பேசுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். கணவனுக்குரிய கடமைகளை சொன்னால் மனைவிக்குரிய கடமைகளை மறுபக்கத்திலே சொல்கிறது. முதலாளி தொழிலாளி பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று பார்க்கையிலே இரு தரப்பினர்களுக்கும் உரிய வழிகாட்டல்களை கொடுத்து இரு தரப்பினர்களுடைய உள்ளங்களையும் இணைத்து நிம்மதியான சந்தோஷமான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையிலே கடன் கொடுப்பவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது வழிகாட்டல், கடன் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய தர்மம். ஸதகா இபாதத் என்பதை சொல்லுகின்றது. கஷ்டத்தோடு சிரமத்தோடு இருப்பவர்களுடைய கஷ்டங்களிலே நான் தர்மம் கொடுத்து சதக்கா கொடுத்து அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பது ஒரு புறம், மறுபுறத்திலே கடனாக கொடுத்து அந்த கஷ்டங்களின் போது நாங்கள் செய்கின்ற உதவி இருக்கின்றது. இது மிக பெரும் தர்மமாக இஸ்லாம் இதை பார்க்கின்றது. முஸ்லிமுடைய ஹதீஸ்லே வருகிறது, மன் நஃபஸா அஹீஹி குரபத்தம் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குரபத்தம் மின் குரபி யௌமில் கியாமா. தன்னுடைய முஸ்லிமான ஒரு சகோதரருடைய உலகத்துடைய ஒரு கஷ்டத்தை பிரச்சனையை ஒருவர் நீக்கி வைப்பாரேயானால் அல்லாஹு தஆலா அவருக்கு நாளை யாருமே உதவி செய்ய முடியாத மறுமையுடைய அந்த கஷ்டங்களின் போது அவருடைய கஷ்டங்களை அவருடைய பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா நீக்கி வைப்பார். வல்லாஹு ஃபீ ஆவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபீ ஆவுனி அஹீஹி. தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியாளனாக மாறிவிடுகிறான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எமக்கு மேல்மிச்சமான செல்வத்தை வசதியை தந்திருந்தால் நான் தர்மம் கொடுப்பது போன்றே சதகாக்கள் கொடுப்பது போன்றே கடன் கொடுத்து உதவுகின்ற ஒரு பழக்கத்தையும் எமது வளமையில் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கடனுக்கு நாம் தனிப்பட்ட முறையிலே கடன் கொடுப்பது போன்று கூட்டு அமைப்புகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இன்று பொதுவாக நாம் மிம்பர்களிலே மேடைகளிலே வட்டியை ஒழிக்க வேண்டும், வட்டி இல்லாத சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று குரல் கொடுக்குகிறோம். ஆனால் நிதானமாக சிந்தித்தால் ஏன் மக்கள் வட்டியில் சிக்குகிறார்கள்? மக்கள் வட்டியிலே சிக்குவதற்கான காரணம் என்ன? வட்டி ஹராம் என்று தெரியாதா? தெரியும். வட்டி கொடூரமான பயங்கரமான பாவம் என்பது தெரியாதா? நன்கு தெரியும். இருந்தும் ஏன் மக்கள் வட்டியில் சிக்குகிறார்கள் என்று பார்த்தால் பெரும்பான்மையான ஒரு நடுநிலையிலே இருக்குகின்ற மக்கள் அவர்களுடைய ஒரு அத்தியாவசியமான தேவை, திடீரென்று ஒரு பிரச்சனை, ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ, அதற்கு செலவுக்கு முகம் கொடுக்க முடியாமல் பண உதவி பெற வழி இல்லாமல் என்னை நம்பி யாருதான் கடன் தரப்போகிறார்கள், எனக்கு யாருதான் தருவதற்கிருக்கிறார்கள், திடீரென்று கேட்டால் யாருதான் தரப்போகிறார்கள். எனவே இப்படியான இக்கட்டான் நிலைகளில் தனக்கு உதவ ஆளில்லை என்று கருதும் போது ஏதோ இருக்குகின்ற நகைகளை கொண்டு போய் அங்கே இங்கே வைத்து வட்டிக்கு பணம் எடுக்குகின்ற ஒரு அவல நிலைக்கு எங்களுடைய சமூகம் நாளுக்கு நாள் தள்ளப்பட்டு கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு தெரியாமல் இவர், இவருக்கு தெரியாமல் அவர், மாமனாருக்கு தெரியாமல் மருமகன், மருமகனுக்கு தெரியாமல் மாமனார், தகப்பனுக்கு தெரியாமல் மகன், மகனுக்கு தெரியாமல் அவருடைய நண்பர் என்று பார்த்தால் எல்லோருமே இப்படியான பாவகரமான நாசச் செயலிலே சிக்கியிருப்பதை அநேகமானவர்களுடைய நிலையை அவதானிக்க முடிகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இதற்கு நாம் ஒரு கூட்டு அமைப்பிலே பைத்துல் மாலுடைய முறையை ஒவ்வொரு ஜுமா பள்ளிவாசல் நூடாக நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்றிருந்தால், செயல்படுத்துவோம் என்றிருந்தால் சமூகத்தை வட்டியிலிருந்து காக்கவும் முடியும், கடன் கொடுத்து உதவுகின்ற ஒரு பெரும் சேவையை நிலைநாட்ட முடியும். பெரிய மட்டத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கிடையிலே கோடி கணக்கிலே கடன்களை கொடுத்துக் கொள்கிறார்கள், எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நடுத்தர மட்டத்திலே இருப்பவர்களுடைய நிலையை பார்த்தால் அன்றாட அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையான சம்பாத்தியம், மாதாந்தம் அவர்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் அவர்களுடைய நாளாந்த மாதாந்த செலவுகளுக்கே சரியாகி விடுகின்றது. திடீரென்று ஏதோ குழந்தை கிடைக்குகின்ற சந்தர்ப்பமோ, அல்லது ஏதோ ஒரு வியாதியுடைய சந்தர்ப்பமோ, அல்லது ஏதோ ஒரு சந்தோஷ துக்ககரமான நிலைகளோ, இப்படியான இக்கட்டான நிலைகளில் இந்த நிர்பந்த நிலையிலே வட்டி கூடும் என்பதை நான் சொல்ல வரவில்லை. வட்டி வட்டிதான், அது எந்த நிலையில் எடுத்தாலும் கொடூரமானது, பயங்கரமானது, செல்வ சுகங்களை அழித்து இல்லாமலாக்கி குடும்பத்திலே முசீபத்தை உண்டாக்கி வேதனையை இழுத்து வரக்கூடிய ஒரு பயங்கரமான விஷ பாம்பு வட்டி. ஆனால் மக்கள் ஏன் வட்டியில் சிக்குகிறார்கள் என்று பார்த்தால் இப்படியான நிலைகளை நாம் பெற முடிகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அநேகமான ஊர்களிலே பல பள்ளிவாசல்களிலே சில குறிப்பிட்ட தனவந்தர்கள் முன்வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்கத்தை வைத்து நகைகளை அடைமானமாக பெற்று வட்டியில்லா கடன் கர்துல் ஹசன் என்ற பெயரிலே, பைத்துல் மால் என்ற பெயரிலே இன்று பல இடங்களில் செய்கிறார்கள். இருப்பது ஒரு 10 லட்சம் தான், ஆனால் அந்த 10 லட்சத்தை ஒரு வருடத்துக்குள்ளே 120 பேர்களுக்கு கொடுத்து எடுத்து விட்டார்கள். 10 லட்சம் 10 லட்சமாக இருக்கின்றது, 120 பேர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய நகைகளும் பாதுகாக்கப்பட்டு விட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் வட்டியிலிருந்தும் தப்பிவிட்டார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஹைர்களை பரக்கத்துகளை உண்டாக்குகின்ற, சமூகத்தை பாதுகாக்குகின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த கர்துல் ஹசன், அழகிய கடன், வட்டியில்லா கடன், பைத்துல் மால் முறை என்பது உதவுகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் எமது பள்ளி வளாகத்துக்குட்பட்டு எமது பள்ளி வளாகத்திலே இருப்பவர்களுடைய நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அந்தந்த ஊரிலேதான் இதை செய்ய முடியுமே தவிர வெளியூர் வாசிகளுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே கடன் கொடுப்பதென்றால் இது நடைமுறை சாத்தியமற்றது. எனவே இந்த முறைகளை நாம் யோசிக்கலாம். கடன் கொடுப்பவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற இரண்டாவது வழிகாட்டல், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தால் கடன் எடுத்த நபரிடமிருந்து எந்த விதமான அன்பளிப்புகளையும் பெற்றுக் கொள்ளாதீர்கள். அவர் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி செல்ல நாடினால் அவருடைய வாகனத்தில் ஏறி செல்லாதீர்கள். கடன் கொடுத்ததற்காக அன்பளிப்பு தருகிறாரோ, இதா அக்ரப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுத்தால் ஃபலா யக்பில்ஹா வலா யர்கபுஹா நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தால் கடன் எடுத்த நபரிடமிருந்து எந்த விதமான அன்பளிப்புகளையும் பெற்றுக் கொள்ளாதீர்கள். அவர் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி செல்ல நாடினால் அவருடைய வாகனத்தில் ஏறி செல்லாதீர்கள். கடன் கொடுத்ததற்காக அன்பளிப்பு தருகிறாரோ, இந்த மனிதர் எனக்கு கடன் தந்து உதவி இருக்கிறார், இவருக்கு நான் ஏதாவது பகரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு, என்ற உணர்வோடு உங்களுடைய கடனுக்கு கூலியாக, உங்களுடைய கடனுக்கு பலனாக, உங்களுடைய கடனுக்கு பிரதிபலனாக ஏதாவது செய்ய நினைத்தால் அந்த உதவியை, அந்த அன்பளிப்பை பெற்றுக் கொள்ளாதீர்கள். ஆனால் கடன் வாங்குவதற்கு முன்பாகவே அன்பளிப்பு தருகின்ற பழக்கம், வாகனத்தில் ஏற்றி செல்லுகின்ற பழக்கம், உதவுகின்ற பழக்கம் இருந்தால் அது வேறு விடயம். இல்லா இதாக்கான ஜலா பைனஹு வபைனஹு கபலதாலி, கடனுக்கு முன்பாகவே இந்த தொடர்பு இருந்தால் அது அனுமதிக்கப்படும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் கடன் கொடுக்குகின்ற பேரிலே எம்மில் அதிகமானவர்கள் வியாபாரங்களில் பணம் போடுகின்றோம் என்ற பேரிலே வட்டியிலே சிக்கிக் கொள்கிறோம். அவருடைய வியாபாரத்திற்கு பணம் கொடுத்திருக்கிறேன், இவருடைய வியாபாரத்திலே பணத்தை முதலீடு செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை இவர்களுக்கு லாபமாக வந்து கொண்டே இருக்கின்றது. வியாபாரம் நடந்ததோ இல்லையோ, லாபமோ நஷ்டமோ லட்சத்துக்கு 5000 ரூபாய் என்று இவருக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. ஏதாவது இழப்பு நஷ்டம் என்று வந்துவிட்டால் என்னுடைய பணத்தை தந்து விடுங்கள், நான் தந்த பணத்தை முதலாவது தந்து விடுங்கள் என்று கேட்டு பிடிக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எமது பணத்தை பிறருடைய வியாபாரத்திலே முதலீடு செய்கின்றோம் என்றிருந்தால் அதன் சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையிலே நான் கொடுக்கிறேன், கடனாக கொடுக்கின்றேனா அதன் சட்டம் வேறு, அமானதமாக கொடுக்கின்றேனா அதன் சட்டம் வித்தியாசப்படுகின்றது, அவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கின்றேனா அதனுடைய சட்டம் வேறுபடுகின்றது. கடன் என்றால் வேறு, அமானிதம் என்றால் வேறு, அவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதென்றால் வேறு, வியாபாரத்திலே முதலீடு என்றால் அதனுடைய சட்டம் வேறுபடுகின்றது. எனவே எந்த அடிப்படையிலே நான் கொடுக்கிறேன், எந்த அடிப்படையிலே நான் பணத்தை பெறுகிறேன் என்று இருவரும் தகுதியான ஆலிம்களிடத்திலே சென்று, இவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார், இவருடைய வியாபாரத்திலே நான் ஒரு 500000 ரூபாயை முதலீடு செய்ய போகிறேன், இப்போது நான் எப்படி எனது லாப நஷ்டங்களை பிரித்துக் கொள்வது, எப்படி நான் எனது பேச்சுவார்த்தைகளை எழுத்து மூலம் எழுதிக் கொள்வது என்று தெளிவான முறையிலே இருக்க வேண்டும். உகூதுகள், ஒப்பந்தங்கள் ஷரியாவிலே தெளிவாக இருக்க வேண்டும். இதை உங்களுடைய வியாபாரத்திலே போட்டுக் கொள்ளுங்கள், அல்லது பணம் இருந்தால் தாருங்கள், பார்த்து ஏதாவது செய்து கொள்ளலாம், பார்த்து ஏதாவது செய்து கொள்ளலாம் என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவான முறையிலே இருக்க வேண்டும், எழுத்து மூலம் எழுதப்பட வேண்டும். இன்று இவைகள் நடைமுறைப்படுத்தப்படுவது கிடையாது. நாளை பிரச்சனை என்று வரும்போது இரண்டு சாராரும் சமாதானம் பேசவும், நியாயம் பேசவும், கடிதம் எழுதுவதும், ட்ரஸ்டி போர்டை நோக்குவதும், சமாதான நியாய சபைகளை நோக்க வேண்டிய பிரச்சனைகள் வரும்போது எழுத்து மூலம் இருக்கின்றதா, இல்லை அவர் அப்படி சொன்னார், நான் அப்படி சொல்லவில்லை, நான் அப்படி சொன்னேன், இந்த நோக்கத்தில் சொன்னேன், அவர் சொல்கிறார், இல்லை நான் இப்படித்தான் விளங்கிக் கொண்டேன், எந்த எழுத்தும் இல்லை. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பிறருடைய வியாபாரத்திலே பணத்தை முதலீடு செய்கின்றோம் என்றிருந்தால் அதனுடைய சட்டதிட்டங்களை தெளிவான முறையிலே புரிந்து விளங்கி நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றிருந்தால் அதன் மூலமாக பெரும் முசீபத்துகளும், வட்டி என்ற முசீபத்திலே கை வைக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டு விட்டால் நம்முடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால் இஸ்லாம் சொல்லுகின்ற இரண்டாவது வழிகாட்டல், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தால் கடன் எடுத்த நபரிடமிருந்து எந்த விதமான லாபங்களையும் அன்பளிப்புகளையும் பெற்றுக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய கடனுக்கு பலனாக தர இருப்பவன் வானம் பூமியை படைத்த ரப்புல் ஆலமீன். அவன் தர ஆரம்பித்தால் எல்லை இல்லாமல் தருவார். எனவே கடனை கொடுத்து லாபங்களை பெற்று அதை வட்டியாக மாற்றி அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் கொடுப்பவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற மூன்றாவது வழிகாட்டல் இம்பாருல் முஸ்திர், கடன் எடுத்தவர் கஷ்டப்படுகிறார், சிரமப்படுகிறார், குறிப்பிட்ட தவணையில் குறிப்பிட்ட தேதியில் தருவதற்கு சிரமப்படுகிறார் என்றால் அவருக்கு அவகாசம் கொடுங்கள். வசதி வாய்ப்புகள் வரும் வரைக்கும் அவருக்கு அவகாசம் கொடுங்கள். இப்னு மாஜாவுடைய தபரானியுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் அஹப்ப ஐ யுதில்லஹுல்லாஹு ஃபீ ஜில்லிஹி யௌம லா வில்ல இல்லா வில்லு. கியாமத்துடைய நாளையில் எந்த விதமான நிழலும் மற்ற அந்த நாளையிலே அரசுடைய நிழலுக்கு கீழால் நிழல் பெற வேண்டும் என்று யாரு விரும்புகிறாரோ, ஃபல் யுங்கிர் முக்திரன், கடன் எடுத்து கஷ்டப்படக்கூடிய ஒருவருக்கு அவகாசம் கொடுக்கட்டும். எவ்வளவு அவகாசம்? ஒரு வாரம் அவகாசம் கேட்கிறார். சரி, ஒரு வாரத்திலே தாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தொகையை ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹு தஆலா அவருக்கு எழுதி விடுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கடன் எடுத்தவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். அவகாசம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் அந்த தொகையை சதக்கா செய்த நன்மையை அல்லாஹு தஆலா எமக்கு வழங்குவான். இது கடன் கொடுப்பவர்களுக்குரிய வழிகாட்டல். மறுபுறத்திலே கடன் எடுப்பவர்களுக்குரிய வழிகாட்டல்கள் என்ன? அவர்களுக்குரிய புத்திமதிகள் என்ன? கடன் எடுப்பவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதலாவது வழிகாட்டல், முதலாவது புத்திமதி, கடன் எடுக்காதீர்கள், கடனுக்கு பழகாதீர்கள், கடனுடைய பழக்கத்தை உங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இருப்பதை போதுமாக்கி, இருப்பதை கொண்டு போதுமாக்கி வாழுவதற்கு பழகுங்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்குகின்றது. இன்று நாம் தேவை இல்லாமல் கடன் வாங்குகின்ற பழக்கத்திற்கு நாளுக்கு நாள் அடிமையாகி கொண்டு செல்வதை நாம் பார்க்கலாம். இன்றைய உலக பொருளாதாரம் கடனிலேதான் ஓடுகின்றது. கடன் வாங்குபவருக்கு மதிப்பு, கிரெடிட் கார்டு, கார்டிலே அவர் பேச்சஸ் பண்ணுவதாக இருந்தால் அவருக்கு இன்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றது. காசு கொடுத்து வாங்குவதாக இருந்தால் அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடையாது. காசு கொடுத்து வாங்கக்கூடியவர் ஏதோ தவறு செய்பவர் போன்றும், கார்டு கொடுத்து கடனுக்கு வாங்குபவர் மரியாதை கௌரவமானவர், அவருக்கு சலுகைகள் செய்யப்படுவது இன்று மக்களை, சமுதாயத்தை கடலிலே வீழ்த்தி, கடலிலே ஆழ்த்தி அவர்களை கடன்காரர்களாக வாழ வைப்பதே இன்றைய பொருளாதாரத்தின் அடிப்படை. கடன் வட்டி என்ற இரண்டு தண்டவாளத்திலேதான் இன்றைய உலக பொருளாதாரம் போகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே அத்தஹய்யாத் ஓதிய பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக சில விடயங்கள் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அவ்வாறு பாதுகாப்பு தேடும் போது அவர்கள் ஓதிய துஆக்களில் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்ஸமி வல் மக்ரம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்ஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே கடலிலிருந்தும் பாவத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓதுவார்கள். சஹாபாக்கள் இதனை அவதானித்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரம் யா ரசூலல்லாஹ், பாவத்திலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடுகிறீர்கள், சரி, ஏன் கடலிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும்? கடன் என்பது ஒரு பாவமா, ஒரு நாசச் செயலா, ஒரு குற்றச் செயலா என்ற கருத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள். சொன்னார்கள், இதா கரிம ரஜுலு ஹஜ்ஜஸ ஃகதப வ வஅத ஃஅஹ்லஃப. கடன் என்பது ஒரு பாவம் அல்ல, ஒரு குற்றம் அல்ல, ஆனால் கடன் மனிதனுக்கு எத்தனையோ பாவங்களை செய்ய வைத்து விடும். கடன் பட்டால் ஹஜ்ஜஸ ஃகதப, பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாற்றம் செய்வான். கடன் அவனை பொய் பேச வைக்கின்றது, பிறருக்கு பிறரை ஏமாற்ற வைக்கின்றது, பிறருக்கு துரோகம் செய்ய வைக்கின்றது. ஏன்? இன்று கடனினால் அதிகமானவர்கள் வட்டியிலே சிக்கி விடுகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, கடன் என்பது ஃபீ நஃப்ஸிஹி, அதை பொறுத்த வரையிலே அது ஆகுமான ஒரு விடயம். தேவை நிர்பந்தம் வரும்போது சரியத் அதனை ஆகுமாக்கி இருக்கின்றது, ஆனால் அது எத்தனையோ பாவங்களுக்கு வழி வகுக்குகின்ற காரணத்தினால் நான் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த துஆவை நீங்கள் ஓதி வரலாம். மிக ஆழமான துஆ, புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய துஆ. இமாம் அவர்கள் விரும்பினால் அதனை இங்கே எழுதி போடலாம், அடுத்த தொழுகைகளில் நீங்கள் அதனை பாடமாக்கிக் கொள்ளலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்ஸமி வல் மஹ்ரம். மஹ்ஸம் என்றால் பாவத்துடைய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். பாவத்திலிருந்தல்ல, பாவத்துடைய அனைத்து நிலைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். பாவத்துடைய இடம், பாவத்துடைய நண்பன், பாவத்துடைய சந்தர்ப்பம், இவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். என்றால் கடனுக்குரிய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இதை ஓதியிருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, கடன் இது மிக்ராபுல் முஹப்பா என்று சொல்லுவார்கள், அன்பை முறித்து விடக்கூடிய ஒன்று. திரும்ப திரும்ப அடியார்களிடத்தில் கடன் கேட்டால் அவர்கள் வெறுப்படைய ஆரம்பித்து விடுவார்கள், ஒதுங்க ஆரம்பித்து விடுவார்கள், பேச்சை துண்டிக்க ஆரம்பித்து விடுவார்கள். என்ன ஒரே இவன் கடன் கேட்கிறான் என்று முகத்தை திருப்ப ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்டு பழகுங்கள், நிச்சயம் அல்லாஹு தாலா எமது தேவைகளை பூர்த்தி செய்வார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் தேவை இல்லாமல் கடன் வாங்குகின்ற பழக்கத்திற்கு நாளுக்கு நாள் அடிமையாகிக் கொண்டு எங்களுடைய சமூகம் போவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு எந்த அளவு தேவைப்படுகின்றதோ அதைவிட மேல்மிச்சமாக நாங்கள் கடன்படுகிறோம், அதைவிட மேல்மிச்சமாக நாங்கள் கடன்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை சிரமத்திலே ஆழ்த்துகிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் எமக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தேவைப்படுகின்றதோ அதை எமக்கு கடனாக வாங்கலாம், அதை எமக்கு கடனாக வாங்கலாம். எனக்கு 1000 ரூபாய் தேவை என்றிருந்தால் நான் அந்த இடத்திலே 2000 கடனாக பெறக்கூடாது. எனக்கு 1000 ரூபாயை கட்ட முடியாவிட்டால் நான் 1000 ரூபாய் கடனாக எடுக்க கூடாது. எனக்கு கட்ட முடியுமானதை தேவையான அளவைத்தான் நாம் கடனாக பெற வேண்டும். தமிழிலே சொல்லுவார்கள், விரலுக்கேற்ற வீக்கம் தேவை என்று சொல்லுவார்கள். விரலுக்கேற்ற வீக்கம் தேவை. அதே போன்று நம்முடைய நமக்கேற்றவாறு நமது செலவுகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்-இக்திஸாது ஃபின் நஃபகத்தி நிஸ்ஃபுல் மஈஷா. செலவிலே நடுத்தரத்தை மேற்கொள்வது வாழ்க்கையின் பாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏழையாக வாழு என்று இஸ்லாம் சொல்லவில்லை, ஆனால் எளிமையாக வாழுங்கள் என்று சொல்கின்றது. ஆடம்பரமாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு எந்த அளவு கடன் தேவைப்படுகின்றதோ அந்த அளவை பெற இஸ்லாம் எமக்கு அனுமதித்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கி இருக்கிறார்கள். ஒரு தடவை மதீனாவிலே இருக்கிறார்கள், ஸைத் இப்னு ஸானா கடன் கொண்டு வந்து கொடுக்கிறான். நபி அவர்கள் அவரிடத்திலே கடன் கேட்கவில்லை, அவனாக வழியே வந்து கடன் கொடுக்கிறான். கடனை எடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில தினங்களுக்கு பின்னால்
ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே ஜைத் இப்னு சானா நபியுடைய ஜுப்பா துணியை பிடித்து, ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கே எனது கடன்? எனது கடனை தருவதில்லையா? உங்களுடைய பரம்பரை பழக்கமே இதுதானா என்று காரசாரமான முறையிலே நடந்து கொள்கிறார். ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சஹிதம் இருந்தார்கள். உடனே நபி அவர்களிடம் அனுமதி கேட்கிறார்கள். தானி அபரி உனக்கு ஹாதல் யஹூதி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள், இந்த யூதருடைய கழுத்தை வெட்ட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஆவேசப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டப்படவில்லை, மலர்ந்த முகத்தோடு சொன்னார்கள், சிரித்த முகத்தோடு சொன்னார்கள், உமரே என்ன பேசுகிறீர், என்ன சொல்கிறீர்? இன்ன லிசாஹிபில் ஹக்கி மகாலா, அவருக்கு பேசுவதற்கு ரைட் இருக்கின்றது, அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கின்றது, அவர் அவருடைய பணத்தை கேட்கிறார் என்று சொல்லிவிட்டு, உமரே நீங்கள் அவரை அழைத்து சென்று பைத்துல் மாலிலிருந்து அந்த தொகையை நிறைவேற்றி விடுங்கள், நீங்கள் அவருடைய கழுத்தை வெட்ட அனுமதி கேட்டதற்காக வேண்டி 20 சா கிட்டத்தட்ட 48 அல்லது 50 கிலோ பேரீச்சம்பழங்களை மேலதிகமாக கொடுத்து விடுங்கள் என பணித்தார்கள். ஜைத் இப்னு சானாவை அழைத்து சென்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கடனையும் நிறைவேற்றி விட்டு மேலதிகமாக கொடுத்ததும் ஜைத் இப்னு சானா கேட்கிறார், உமரே என்னுடைய கடனை தந்து விட்டீர்கள், ஏன் மேலதிகமாக தருகின்றீர்கள்? ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஜைதே உன்னுடைய கழுத்தை வெட்ட அனுமதி கேட்டதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தரும்படி பணித்தார்கள் என்று சொன்னதும் ஜைத் இப்னு சானா சொல்கிறார், உமரே நான் உன்னிடத்திலே ஒரு உண்மையை சொல்கிறேன், முன்னைய வேதங்களை நான் படித்திருக்கிறேன், அந்த வேதங்களில் இந்த நபியை பற்றி அனைத்து விடயங்களையும் நான் படித்து விட்டு அவரிலே நான் கண்டுவிட்டேன், ஆனால் ஒரே ஒரு அடையாளம் மாத்திரம் அவரிடம் காண முடியாமல் இருக்கின்றது, வெள்ளை கருப்பு கட்டை நெட்டை என்றால் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், உமரே அந்த விடயம் தான், அவருடன் மோசமான முறையிலே நடந்து கொண்டால் அவர் மிருதுவான முறையிலே நடந்து கொள்வார், அவர் பண்பாடான முறையிலே நடந்து கொள்வார், அவருடன் மோசமான முறையிலே நடந்தால் அவர் நாகரிகமான முறையிலே பண்பாடான முறையிலே நடந்து கொள்வார். இந்த அடையாளத்தை கண்டு கொள்வதற்காக வேண்டித்தான் நான் அவருக்கு கடன் கொடுத்தேன், ஆனால் அவரோ நல்ல முறையிலே பண்பாடான முறையிலே நடந்து கொண்டு விட்டார். இதற்கு பின்னால் ஒரு வினாடி கூட இஸ்லாத்துக்கு வெளியே இருப்பதை விரும்பவில்லை என்று உடனடியாக இஸ்லாத்தை தலையிவிட்டார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நாடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கி இருக்கிறார்கள். திகதிக்கு முன்பாக கேட்ட சந்தர்ப்பத்திலும், திகதிக்கு முன்பாக கடனை கேட்டு அலட்டிய சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து காட்டி இருக்கிறார்கள். இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படியான பண்பாடுகளை எமது வளமையில் எமது வாழ்க்கையில் நாங்கள் எடுக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நாடியார்களே, இன்றைய உலக வாழ்க்கை, உலக பொருளாதாரம் எதற்கு மதிப்பு கொடுக்கின்றது என்றால், கடன் படாமல் நடந்து செல்பவரை விட கடன் பட்டு வாகனத்திலே செல்பவருக்குத்தான் இன்றைய உலக பொருளாதாரம் மதிப்பு கொடுக்கின்றது. அதற்குத்தான் நானும் நீங்களும் அடிமையாகிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நாடியார்களே, அதே போன்று கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய 3வது வழிகாட்டல், நீங்கள் கடன் வாங்கினால் கொடுக்க முடியுமான திகதியை அவரிடத்திலே திறந்து சொல்லுங்கள். பொய் சொல்லாதீர்கள், நாளை தருகிறேன் என்று சொல்லுகிறார், நாளை கொடுப்பதற்கான எந்த ஏற்பாடும் அவருக்கு இல்லை, எந்த எண்ணமும் அவருக்கு இல்லை. இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி கடன் வாங்காதீர்கள், கொடுக்க முடியுமான திகதியை அவரிடத்திலே திறந்து சொல்லுங்கள். அடுத்தது, கொடுக்க முடியுமான அளவை நீங்கள் கடனாக பெறுங்கள். எவ்வளவு உங்களுக்கு தேவையோ, எவ்வளவை நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கடன் பெறுங்கள். கடன் பெற்றுவிட்டால் நீங்கள் அவருடன், கடன் தந்தவருடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். கடனை எடுக்கும் வரைக்கும் பூனையாக கேட்கிறார், கடனை எடுத்த பின்பு புலியாக மாறிவிடுகிறார். இப்படி நாம் இருக்கக்கூடாது. கடனை தந்ததன் பின்னால் நாம் திகதிக்கு முன்பாக அந்த கடனை நிறைவேற்ற நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் கஷ்டவாளிகளாக, கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள்வாயாக. நாட்டிலே அமைதியை ஏற்படுத்துவாயாக, உள்ளங்களில் அமைதியை ஏற்படுத்துவாயாக, சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக, அமைதியான நிலைமையை அனைத்து பிரதேசங்களிலும் ஏற்படுத்துவாயாக. எமது அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ஆமீன். வாஆக்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.